SBS தமிழ்.
வணக்கம் அவனிதா.
வணக்கம்.
ஆஸ்திரேலியாவிலிருந்து நீங்கள் ஜெனீவா சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஜெனீவா செல்வதன் காரணம் என்ன என்று சொல்லுங்களேன்.
நான் ஜெனீவாக்கு போனது யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோட 40th செஷனுக்காக. இந்த செஷன்ல இலங்கையை பற்றின அந்த ரெசல்யூஷன் வந்து டேபிள் பண்ணி இருந்தது. அதுக்காக நாங்கள் இலங்கையை பற்றி கதைக்கிறதுக்காக போனாங்க தமிழ் மக்கள் இந்த சார்பில். நான் ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா போனான். அது போல வேற வேற நாடுகள்லேருந்து நிறைய தமிழ் அமைப்புகள்ல இருந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்திருந்தவர்கள்.
இந்த ரெசல்யூஷன் நீங்கள் சொல்லும் பொழுது இந்த கூட்டத்தை ஆரம்பித்து பேசிய ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை ஆணையர் UNHRC-யின் ஹை கமிஷனர் என்ன சொன்னார் என்பதன் சில வார்த்தைகளை முதலில் கேட்டு அதனுடன் ஆரம்பிப்போம்.
I welcome the opportunity to discuss the human rights situation in Sri Lanka regarding the land occupied by the military in the northern and eastern provinces. Some progress has been noted and further steps should be taken to complete this crucial process. The steps I've just indicated are elements of Sri Lanka's commitment to broad institutional and reform measures made 4 years ago in the context of implementing Human Rights Council Resolution 30/1. However, implementation of Resolution 30/1 needs to be more consistent, comprehensive and accelerated. A contributing factor to delays appears to be a lack of common vision among the country's highest leadership. The recent appointment to a senior position in the Sri Lankan army of Major General Chavendra Silva, implicated in alleged serious violations of international humanitarian and human rights law, is a worrying development. There has been minimal progress on accountability. My report details the steps taken over a lengthy period to address several emblematic cases and the lack of progress in setting up a special judicial mechanism to deal with the worst crimes committed during the 2009 conflict.
அவர் கூறிய எல்லாவற்றையும் நாங்கள் ஒலிபரப்பவில்லை, ஆனால் அவருடைய அறிக்கை குறித்த உங்கள் கருத்து என்ன வனிதா?
இந்த ஹை கமிஷனர் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா எங்களை சார்பில் கொஞ்சம் கூட கதைச்சவையல். அவ வந்து வேற வேற நாடுகளையும் அவ என்கரேஜ் பண்ணினவ. அவ இந்த யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் போன்ற வேற இன்டர்நேஷனல் லாஸ் பாவிச்சு இலங்கையில போர் குற்றங்கள் செஞ்ச ஆக்களை எங்கட நாடுகளையும் தண்டிக்கலாம் என்று. உதாரணத்துக்கு யூனிவர்சல் ஜூரிஸ்டிக்ஷன் மூலமா நாங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போர் குற்றம் செஞ்ச யாரும் வந்தால் அவையில நாங்கள் ஆஸ்திரேலிய சட்டத்தை பாவிச்சு ஆஸ்திரேலியால தண்டிக்கலாம். இது ஆஸ்திரேலியா போல வேறு நாடுகளையும் செய்யலாம். வெளிநாடுகளை செய்ய சொல்லி அவன் என்கரேஜ் பண்ணினவ. அப்படி சொல்லிக்க அவன் அந்த ரிப்போர்ட்ல வந்த நல்ல விஷயங்கள் நிறைய அது முறை கூட இருக்குது. சோ நாங்க அதை ஏத்துக்கொள்வோம்.
ஆஸ்திரேலிய அரசின் பிரதிநிதியும் அங்கு உரையாற்றி இருந்தார்.
Australia thanks the High Commissioner for her comprehensive report on Sri Lanka. Australia welcomes Sri Lanka's co-sponsorship of Resolution 40/1 as a positive demonstration of commitment and encourages Sri Lanka to deliver its transitional justice agenda in a timely and effective way. Australia supports the extension of the process established by Resolution 30/1, recognising that more needs to be done to promote truth-seeking, accountability, justice and reconciliation in Sri Lanka. We endorse the High Commissioner's call for Sri Lanka to demonstrate sustained commitment and leadership to move its reconciliation and accountability agenda forward. Australia will continue to offer practical support to our Indian Ocean neighbour. Thank you, Mr. Vice President.
ஆஸ்திரேலிய பிரதிநிதியின் அறிக்கை குறித்து உங்கள் கருத்து என்ன?
ஆஸ்திரேலியாவோட நாங்கள் சந்திச்சு கதைச்சு நாங்கள் இந்த கவுன்சில் செஷன்ல கதைக்கிறதுக்கு முதல் நாங்கள் கேட்டுக்கொண்டது இந்த மெக்கானிசம் மூலமா எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்காட்டிக்கு ICC இல்லாட்டி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இல்லாட்டி ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரைபியூனலுக்கு இலங்கையை ரெஃபர் பண்ணணும்ன்றது. இது நாங்கள் ஸ்ட்ராங்காக எங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துலையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தோம். நாங்கள் நாடுகளோட லாபி பண்ணிக்கு எல்லாரையும் கேட்டுக்கொண்டு தான் இது நாங்கள் அதோட சேர்த்து நாங்கள் கேட்ட மற்ற விஷயம் வந்து ஒரு டைம் பவுண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் இலங்கை வந்து எடுத்து நடத்தணும்ன்றதை எல்லா நாடுகளும் அவேண்ட ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ண சொல்லி. இப்ப கதைச்ச அந்த 19 நாடுகள்ல கிட்டத்தட்ட 15-16 நாடுகள் அந்த வசனத்தை மென்ஷன் பண்ணவே. நாங்க கேட்ட அந்த அதே வசனங்களை பாவிச்சு சொன்னவே ஒரு டைம் பேண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் தேவை. நாங்க வேற வேற நாடுகளா இருந்து உங்களுக்கு தேவையான உதவியை செய்யறோம் என்றெல்லாம் சொல்லி இருந்தவையல். ஆனால் ஆஸ்திரேலியா வந்து இலங்கை எவ்வளவு நாளும் செஞ்சதை பாராட்டுறோம் என்ற ஒரு டோனோட தான் கதைச்சவையல்.
நீங்கள் கூறியதை இலங்கையிலிருந்து வந்த பிரதிநிதி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அங்கு கூறியிருந்தார்.
According to OHCHR, called on member states to explore other avenues, including universal jurisdiction, that could foster criminal accountability, which this report reiterates. Would the High Commissioner agree at least now that it is 10 years since the end of the war, that the only possibility of the Tamil victims seeing criminal justice is by Sri Lanka being referred to the ICC or by the setting up of an ad hoc international criminal tribunal. Thank you.
இதே போல இலங்கையிலேருந்து வந்திருந்த ஒரு முஸ்லிம் ரெப்ரஸண்டேட்டிவும் அவையந்த கம்யூனிட்டிக்கு நடந்த மனித உரிமை மீறல்களை பற்றி கதைச்சவர்.
Thank you, Mr. Vice President. I was here with you a year ago as violent mobs led by Buddhist monks attacked, burnt and looted mosques, homes and businesses of the Muslim community in our country, Sri Lanka. This council expressed its grave concern, but no one has been held to account to date. Again and again, Sri Lanka has failed to address institutionalized and politically motivated violence. We are still waiting for reconciliation and justice. Our government committed itself on behalf of its people to reform and accountability here in this council in resolution 30/1. 4 years on, we are still waiting. Our national leaders deny the need for accountability and reject establishment of a special court. In the circumstances, it is essential that this council renews the mandate of the Office of the High Commissioner for Human Rights to monitor and report on the implementation of Resolution 30/1 at least every 6 months. Calls on member states to investigate and prosecute those accused of war crimes and other international crimes as recommended by the High Commissioner. I thank you.
இலங்கை அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் திலக் மரப்பான தனது உரையில் கூறினார்.
I am pleased to be at this council session to share with you Sri Lanka's significant progress on the human rights front since 2017. Madam High Commissioner, at the outset, we thank you for the acknowledgement throughout your report of the open, constructive and cooperative approach adopted by the government towards all stakeholders. In the area of truth seeking, the Office of Missing Persons, established by law, is being fully operationalized with necessary allocation of resources. Whilst the Cabinet of Ministers is currently considering draft legislation to establish a Truth and Reconciliation Commission. As at March 2019, 88.87% of state lands and 92.16% of private lands have been released. As for the mass graves in Manna, referred to in Para 23 of the High Commissioner's report, despite the test results obtained from a USA laboratory revealing that the said skeletal remains date back to 1499 to 1719 AD, a period when Sri Lanka was largely under European colonial rule, the government of Sri Lanka at the highest political levels has both publicly and in discussions with the present and former High Commissioners for Human Rights and other interlocutors explained the constitutional and legal challenges that preclude it from including non-citizens in a judicial process. It has explained that if non-citizen judges are to be appointed in such a process, it will not be possible without an amendment to the Constitution by 2/3 of the members of Parliament voting in favour and also the approval of the people at a referendum. We will continue to work with the Office of the High Commissioner for Human Rights and other partners. I thank you.
இந்த கூட்டத்திலே ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்றிருந்த உங்களது பங்களிப்பு என்ன வனிதா?
நான் வந்து தமிழர் அமைப்பு சார்பில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கு இருந்த நான். ஆனால் ஐ மீன் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸால ஒரு 9 ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு தான் அவையல் அனுமதிச்சவையல். அதனால எங்களால் ஆரோ ஸ்டேட்மெண்ட் வாசிக்க முடியாமல் போயிட்டது.
இந்த அமர்வுகளின் முடிவிலே இலங்கைக்கு மேலும் 2 வருட அவகாசம் கொடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன என்று சொல்லுங்களேன் அவனித்தா. மேலும் உங்களுடைய செயற்பாடுகள் எப்படி அமைக்கப் போகிறீர்கள் எதிர்காலத்திலே?
அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் என்றது சொல்லியிருக்கிறது வந்து இந்த 2 வருஷத்துக்குள்ள இலங்கை வந்து ஒரு இந்த ரெசல்யூஷன்ல இருக்கிற விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ன்றது. கேட்டுக்கொண்டது வந்து அதை டைம் பேண்ட் பிளான்ல செய்யணும்ன்றது. ஸோ ஒரு 3 மாசம் ரிப்போர்ட் பண்ற மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். நாங்க வெளிநாட்டில இருந்து என்ன செய்யலாம் என்றால் நாங்களே எங்கட நாடு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோட தொடர்ந்து அடிக்கடி கதைச்சு கொண்டு 3 மாசத்துக்கு ஒருக்கா நாங்க மீட்டிங் வச்சு இவ்வளவு நாள் 3 மாசம் ஆயிட்டது. நாங்க ஒரு ரிப்போர்ட் ப்ரெசென்ட் பண்ணிக்க நாங்க வந்து எங்கட நாட்டுக்கு ஒரு ப்ரெஷர் போடுவோம், அவையல் இலங்கைக்கு அதே ப்ரெஷர் போடுறதுக்கு, மற்றது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதே பிரஷர் போடுறதுக்கு. ஒவ்வொரு நாள்ல இருந்து நாங்களும் இந்த நடவடிக்கை எங்க வேலையை எடுத்து செய்யணும்.
மிக்க நன்றி அவனிதா. ஜெனிவாவில் இருக்கின்ற நீங்கள் நேர வித்தியாசத்தையும் பார்க்காமல் நமக்காக நேரம் ஒதுக்கி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.
என்னோட கலைச்சதுக்கு நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.